அன்பே இறைவன்
விவிலிய தேடல்
அன்பே மாந்தரின் நிறைவாழ்வு.
எனது அருமை அன்புள்ளங்களே, 2004 டிசம்பர் மாதம் ஆசியாவின் பல கடற்கரை பகுதிகளை அழித்த சுனாமியைப் போல் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று மற்றொரு சுனாமி ஜப்பானை தாக்கியுள்ளது. சுனாமி என்ற வார்த்தையை உலகிற்கு அறிமுகம் செய்ததே ஜப்பானியர்கள்தான். பல பயங்கர நிலநடுக்கங்களையும் சுனாமிகளையும் சந்தித்துள்ள அவர்களுக்கே இம்முறை நிகழ்ந்த நிலநடுக்கம், சுனாமி, இவைகளைத் தொடர்ந்து அணுசக்தி மின் நிலையங்களில் ஏற்பட்டுள்ள விபத்துக்கள் ஜப்பானியர்களை நிலைகுலைய செய்துள்ளன. இந்த நிகழ்வுகளை குறித்து வேறுபட்ட, முற்றிலும் மாறுபட்ட கருத்துக்களை நாம் கேட்டு வருகின்றோம். 2nd World War பின் அமைதிக்கும் உலக வளர்ச்சிக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கும் ஜப்பான் மக்களுக்கு ஏன் இந்த கொடுமை என்ற கேள்வியை எழுப்புகின்றோம். உலகின் முதல்தர நாடுகளில் ஒன்றான ஜப்பானுக்கே இந்த நிலை என்றால், உலகில் பல நாடுகளுக்கு இது ஒரு பாடம். அதிலும் அணுசக்தியை அதிகமாக நம்பி வாழும் பல வளரும் நாடுகளுக்கு தரப்பட்டுள்ள ஓர் எச்சரிக்கை இது என்பதும் நாம் கேட்கும் ஒரு கருத்து. சாம்பலிலிருந்து எழுந்து வரும் ஃபீனிக்ஸ் புராண பறவையைப் போல் உலகப்போருக்குப் பின் உழைப்பால் உயர்ந்த ஜப்பானியர்கள் இந்த இயற்கை பேரிடருக்கு பின்னும் காட்டும் பொறுமை, அவர்கள் மேற்கொண்டுள்ள முயற்சிகள் உலகை வியப்படைய வைத்துள்ளது. அம்மக்களிடமிருந்து உலக மக்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பல பாடங்கள் உள்ளன என்பதும் நாம் பேசி வரும் ஒரு கருத்து. அன்புள்ளங்களே, நிகழ்ந்தது ஒன்று, அதை காணும் கண்ணோட்டம், அதிலிருந்து பிறக்கும் கருத்துக்கள் பல. வாழ்வில் நடப்பவைகளை பற்றிய நம் கண்ணோட்டமே நம் மனதை உறுதியாக நிற்க வைக்கும் அல்லது நம்பிக்கை இழந்து நொறுங்கிப் போகச் செய்யும். திருப்பாடல் 23 நமக்கு சொல்லித் தருவதும் நம்பிக்கையை வளர்க்கும் ஒரு கண்ணோட்டமே. உலகில் துன்பங்கள் படைத்திரண்டு வந்தாலும் இறைவனின் அருள் நலமும் பேரன்பும் நம்மை புடைசூழ்ந்து வரும் என்பதை திருப்பாடல் ஆசிரியர் கூறுகின்றார். அன்பர்களே, நாம் சிந்தித்து வரும் திருப்பாடல் 23, சிறப்பாக இப்போது நாம் சிந்திக்கும் அதனுடைய 6 திருவசனம், துன்பங்களை தொடர்ந்து சந்தித்து வரும் ஜப்பான் மக்களுக்கு நம்பிக்கையூட்ட வேண்டும் என்ற வேண்டுதலோடு நம் தேடலை இன்று ஆரம்பிப்போம்.
நானே உன் கடவுள் முதலும் முடிவுமாய், நாடும் நலமும் வாழ்வும் வளமும் வழங்கிட மனம் வந்தே.
அன்பு நெஞ்சங்களே, வாழ்வில் நாம் கொள்ளும் கண்ணோட்டங்களைப் பற்றி பேசும்போது என் சொந்த அனுபவம் ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். சில ஆண்டுகளுக்கு முன் நான் வாழ்ந்து வந்த இயேசு சபை துறவிகள் இல்லத்தில் 90 தாண்டிய ஒரு குருவும் வாழ்ந்து வந்தார். ஏழைகளை கண்டதும் மனம் இறங்கி தன்னிடம் உள்ள பணத்தை தர்மம் செய்வது அவரது வழக்கம். அவரது இரக்க குணத்தை பயன்படுத்தி, ஞாபக சக்தி குறைந்த அவரது வயதை பயன்படுத்தி ஒரு சிலர் அவரை ஏமாற்றவும் செய்தனர். குழந்தை ஒன்றை தூக்கி வந்து அந்த குழந்தைக்கு உணவும் மருந்தும் வாங்க பணமில்லை என்று சொல்லி ஒரு தாய் அவரிடம் பணம் பெறுவார். அரை மணி நேரம் கழித்து இன்னொரு பெண் அதே குழந்தையை தூக்கி கொண்டு வந்து உணவுக்கும் மருந்துக்கும் பணம் பெறுவார். இப்படி வயது முதிர்ந்த அந்த குருவை ஏமாற்றி பணம் பெறுகிறவர்களை பற்றி ஒரு நாள் நான் அவரிடம் பேசினேன். சாமி, பல ஏழைகளுக்கு நீங்கள் உதவிகள்லாம் செய்கிறீங்க, நல்லதுதான். ஆனால் நீங்கள் செய்கிற உதவி உண்மையிலேயே தேவையில் இருக்கிறவங்களுக்கு போய் சேருதான்னு பார்க்க வேண்டாமா? பல பேர் உங்களை ஏமாற்றி பணம் வாங்கிட்டு போகிறாங்களே, அது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டேன். அதற்கு அவர் சொன்ன பதில், அன்பர்களே, என் மனதில் ஆழமாக பதிந்தது, இன்று நினைவுக்கு வருகின்றது.
ஒரு நாளைக்கு சுமார் 30 நான் உதவிகளை செய்கிறேன். அதில் 1-2 உண்மையிலேயே தேவை உள்ளவங்களாக இருப்பாங்க. ஏமாத்துறவங்கள என்ன செய்ய முடியும்? அவங்களுக்காக பயந்து உண்மையிலேயே தேவை உள்ளவங்களுக்கு எப்படி உதவாமல் இருக்க முடியும்
என்று அவர் என்னிடம் மறு கேள்வி கேட்டார். ஏமாற்றுகிறவர்களை மட்டும் எண்ணி பார்த்தது என் கண்ணோட்டம், தேவையில் இருப்பவர்களை மட்டும் எண்ணி பார்த்தது அவரது கண்ணோட்டம். பாத்திரம் அறிந்து பிச்சையிட வேண்டும், ஆற்றில் கொட்டினாலும் அளந்து கொட்ட வேண்டும் என்ற பழமொழிகள் இந்த 90 குரு ஏற்றுக்கொள்ள மறுக்கும் பழமொழிகள். உண்மை தேவையில் இருக்கும் ஒருவருக்கு உதவிகள் செய்வதற்காக பலரிடம் ஏமாந்து போனாலும் பரவாயில்லை என்று சிந்திக்கும் இந்த குரு கடவுளின் கெசேத் என்ற அந்த பேரன்புக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. தகுதி, தரம் இவைகளையெல்லாம் பார்க்காமல் தாராளமாக நம்மை வந்து சூழ்ந்து கொள்ளும் கெசெத் என்ற பேரன்பை பற்றி நமது தேடலை தொடர்கின்றோம்.
கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்வா, கருணை உன் வடிவல்லவா.
அன்பு நெஞ்சங்களே, பல்வேறு பெயர்களால் நாம் கடவுளை அழைத்தாலும் கடவுள் ஒருவரே என்று சொல்கின்றோம். அதேபோல் அன்பு, கனிவு, கருணை, காதல், பரிவு, பாசம் என்று நாம் பயன்படுத்தும் பல்வேறு சொற்கள் ஒரே உண்மையின், ஒரே உணர்வின் பல்வேறு முகங்கள். இந்த புனித உணர்வை சொல்ல தமிழில் பல வார்த்தைகள் இருப்பது போல எபிரேய மொழியிலும் பல வார்த்தைகள் உண்டு. இந்த உணர்வுகளின் ஓர் ஒட்டுமொத்த வார்த்தையாக கெசெத் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது. கெசெத் என்ற எபிரேய வார்த்தைக்கு இஸ்ரேல் மக்கள் மத்தியில் நிலவி வந்த எண்ணங்களை புரிந்து கொள்வது நமக்கு பயனளிக்கும். கெசெத் என்பது இஸ்ரேல் மக்கள் வாழ்வின் அடிப்படையான ஒரு நியதி. அவர்களை பொறுத்தவரை இந்த உலகம் மூன்று தூண்களால் தாங்கப்பட்டுள்ளது. தோரா என்று அழைக்கப்படும் இறை சட்டங்கள் முதல் தூண், இறைவனுக்கு புரியும் பணிகள் இரண்டாவது தூண், அன்பு காட்டுவது மூன்றாவது தூண். இஸ்ரேல் மக்களின் பாரம்பரியத்தில் ஆழமாக ஊறிய மற்றொரு எண்ணம், ஓர் உணர்வு, கருணை, பரிவு. இறை சட்டங்களும் இறை வாக்கினர்களும் மீண்டும் மீண்டும் இந்த உண்மையை வலியுறுத்தி வந்துள்ளனர். அதிலும் சிறப்பாக சமுதாயத்தில் மிகவும் நலிந்த மக்களான ஏழைகள், அநாதைகள், விதவைகள், அந்நிய நாட்டவர் மீது தனிப்பட்ட பரிவு காட்ட வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் விவிலியம் நமக்கு சொல்கின்றது. இந்த கருணை பரிவு வெறும் கடமைக்காக, சட்டத்திற்காக செய்யப்படுவது அல்ல, மாறாக தங்கள் வாழ்வின் அனுபவத்திலிருந்து கற்றுக்கொண்ட ஒரு பாடமாக இஸ்ரேலர்களின் கருணை அமைய வேண்டும். எடுத்துக்காட்டாக, அந்நிய நாட்டவர் மீது இஸ்ரேல் மக்கள் பரிவு காட்ட என்ன காரணம்? ஒரு காலத்தில் அவர்களும் வேற்று நாட்டில் அந்நியராக இருந்தனர் என்ற உண்மை. இதை வலியுறுத்தும் பல பகுதிகளை விவிலியத்தில் நாம் வாசிக்கின்றோம்.
விடுதலை பயண நூல் அதிகாரம் 22. அந்நியனுக்கு நீ தொல்லை கொடுக்காதே, அவனை கொடுமைப்படுத்தாதே, ஏனெனில் எகிப்து நாட்டில் நீங்களும் அந்நியராயிருந்தீர்கள். விதவை, அநாதை யாருக்கும் நீ தீங்கிழைக்காதே. நீ அவர்களுக்கு கடுமையாய் தீங்கிழைத்து அவர்கள் என்னை நோக்கி அழுது முறையிட்டால் நான் அவர்கள் அழுகுறலுக்கு செவிசாய்ப்பேன். லேவியர் நூல் அதிகாரம் 19. உங்களிடம் தங்கும் அந்நியர் உங்கள் நாட்டில் பிறந்தவரைப் போல் இருக்க வேண்டும். உங்கள் மீது நீங்கள் அன்பு கூறுவது போல் அவர் மீதும் அன்பு கூறுங்கள். ஏனெனில் எகிப்தில் நீங்களும் அந்நியர்களாயிருந்தீர்கள். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர்.
அன்புள்ளங்களே, நாம் வாழ்ந்து வரும் இக்காலத்தில் இஸ்ரேல் பாலஸ்தீன நாடுகளுக்கிடையே இந்த பரிவும் கனிவும் வெகுவாக குறைந்துள்ளது என்பது நாம் கண்டு வரும் யதார்த்தம். அவர்களை மட்டும் குற்றவிரல் கொண்டு சுட்டிக்காட்ட வேண்டாம். சொந்த நாட்டுக்குள் அந்நியர்களாய் அகதிகளாய் வாழும் மக்கள் உலகின் பல நாடுகளில் அதிகமாகி வருவதை நாம் பார்க்கின்றோம். மதம், மொழி, நிறம், குலம் என்று மனிதகுலத்தை பல நூறு பிரிவுகளாக்கி அந்நியரை அநியாயமாக நடத்தும் போக்கும் அதிகரித்து வருகின்றதை வேதனையோடு இப்போது நாம் நினைத்து பார்க்கின்றோம். கெசெத் என்ற இறைவனின் பேரன்பை பற்றி எண்ணும்போது மனிதகுலத்தில் பிரிவுகளெல்லாம் மறைந்து பரிவு வளர வேண்டுமென உருக்கமாக ஜெபிப்போம்.
கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்வா, கருணை உன் வடிவல்லவா.
எனது அருமை அன்புள்ளங்களே, உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும் என்ற இந்த வரியை மற்றொரு கோணத்தில் பார்க்கும்படி நம்மை ஹெரால்ட் குஷ்னர் தூண்டுகின்றார். அருள் நலமும் பேரன்பும் வாழ்நாளெல்லாம் நம்மை புடைசூழ்ந்து வந்தால் உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்ற அற்புதமான கற்பனையை குஷ்னர் நமது கண்முன் கொண்டு வருகின்றார். அந்த கற்பனையை அன்புள்ளங்களே நமதாக்குவோம், நமது ஜெபமாக்குவோம். அருள்நலமும் பேரன்பும் புடைசூழ்ந்து வரும் அந்த உலகில் இளமை பருவத்தில் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொருவரும் பாதுகாப்பற்ற உணர்வில் தவிக்க மாட்டார்கள். மற்றவர்களை எப்போதும் சந்தேகமாக பார்த்து அவர்களையும் பாதுகாப்பற்ற நிலைக்கு உட்படுத்தாமல் அனைவரையும் கனிவோடு கருணையோடு நடத்துவார்கள். அந்த உலகில் கணவனும் மனைவியும் தங்களுக்கு ஏற்பட்ட காயங்களை மட்டும் கணக்கு பார்த்து மனதை கடினமாக்கிக் கொள்ளாமல் தங்கள் வாழ்க்கை துணையை கனிவோடு நடத்துவார்கள். அந்த உலகில் வயது முதிர்ந்தவர்கள் நாளை எப்படி விடியப் போகிறதோ என்ற கவலையோடு உறங்கப் போகாமல் இனி தங்கள் வாழ்நாளெல்லாம் தன்னை சுற்றி உள்ளவர்களின் கனிவால் எல்லாமே நலமாக அமையும் என்ற நம்பிக்கையோடு கண் அயர்வார்கள். அன்புள்ளங்களே, அந்த அழகான உலகில் இயற்கையிலும் வாழ்விலும் நாம் சந்திக்கும் சுனாமிகளை நம்முடைய மனதளவிலாவது நாம் சமாளிக்க முடியும். அந்த அழகிய உலகை நாம் உருவாக்கி அனைவரையும் வாழ வைக்கும் வரத்தை இறைவனிடம் வேண்டுவோம்.
பதில் கூறும் ஆற்றலை தார், அன்போடு இணைகின்ற தியாகத்தை தார். அன்புக்கு பதில் கூறும் ஆற்றலை தார், அன்போடு இணைகின்ற தியாகத்தை தார்.
நெஞ்சம் அமிழின்ற அமுதான அன்பு, இன்னும் கிடைத்தாலும் தெரிவிக்காத அன்பு, ஒரு நாளும் இறைகின்ற அன்பு.
இன்றைய விபரிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.